சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. மஞ்சத்தில் ஒரு மாயச்சிலை, கடல் அலைகளை கொண்டு வந்து கரையோரத்தில் ஒதுக்கி காலில் இடரவிட்ட அந்த கட்டழகி, இருள் பெரிதும் சூழ்ந்துவிட்ட இரவின் அந்த நேரத்திலும் அளித்த பிரம்மை தட்டும் காட்சியைக் கண்ட இளம்செழியனின் உள்ள உணர்ச்சிகள் ஒரு நிலையில் நில்லாமல் பெரிதும் கலங்கிவிட்டதால் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் அந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதையும் உணரக்கூடிய எந்த ஏற்பாட்டிலும் இறங்காமலும் ஏதோ பெரும் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் நின்ற இடத்திலேயே நீண்ட நேரம் கற்சிலை போல நின்றார். கரையோரத்தில் ஒதுக்கப்பட்டாலும் பாதி தரையிலும் பாதி நீரிலுமாக கிடந்த அந்த பாவையின் அழகிய உடலின் ஒரு பாதியை திரையுள் அவ்வப்பொழுது வந்து வந்து தழுவி பின்வாங்கியதாலும் சற்று தூரத்தே இருந்த கலங்கரை விளக்கத்தில் ஆடிய பந்தங்களின் வெளிச்சமும் கோட்டை உச்சி விளக்குகளின் சுடர் ஒளியும் லேசாக அந்த திரைகளின் மீது விழுந்து திரை நீரை பொன்மயமாக அடித்ததாலும் அந்த பேரழகியின் உருவத்தை மறைக்க முயன்ற கடலரசன் தன் திரைகளை கொண்டு பொன்னிற போர்வையை அவள் மீது போர்த்தி போர்த்தி எடுப்பது போல் தோன்றிய அந்த மோகன காட்சியை கண்ட இளம்செழியன் உள்ளத்தை பெரும் மாயை மூடிக்கொண்டதால் இதுவரை அவன் உள்ளத்தை ஆட்கொண்டிருந்த வேளிற்குள பேரழகி கூட சிந்தையிலிருந்து அகன்றே போனாள். எதற்கும் அசையாத சோழர் படையின் உப தலைவனின் இரும்பு நெஞ்சம் கீழே கிடந்த மோகனாஸ்திரத்தின் வசிய பிணைப்பில் இறுகிவிட்டதையும் அப்படி இறுகிவிட்ட நெஞ்சம் எந்த பக்கமும் திரும்ப வழியில்லாமல் தவிப்பதையும் கண்ட விண்மீன்கள் கண்களை சிமிட்டி அவனை நோக்கி நகைத்தன. அந்த சமயத்தில் அவன் காலில் வந்து மோதி சென்ற கடல் அலைகள் கூட சளக் சளக் என்று சத்தம் போட்டு தங்கள் திரை நுரைகளை காட்டி அவனை நோக்கி சிரித்தாலும் அந்த திரைகளின் சிரிபொலியை கூட காதில் லவலேசமும் வாங்கிக் கொள்ளாமல் நிலை குலைந்து நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்தான் இளஞ்செழியன். அதுவரையில் அவன் காதில் லேசாக விழுந்து கொண்டிருந்த கடலின் பேரிரைச்சலும் தூரத்தே காவல் புரிந்து கொண்டிருந்த யவன வீரர்களின் எச்சரிப்பு கூச்சலும் கூட காலில் கிடந்த கட்டழுகியை கண்ட வினாடியிலிருந்து அடியோடு அகன்று உலகமே ஒளியிலிருந்து விடுபட்ட சூனியம் போலும் கீழே கிடந்த அந்த அழகிய உடல் பிரதிபலித்த ஒளி மட்டும் உலகத்தில் நிலைத்த உயிர்நிலை போலும் தோன்றக்கூடிய நிலைக்கு அவனை கொண்டு வந்து விட்டதால் அவன் அப்புறமோ இப்புறமோ நகரக்கூடிய உணர்வையும் இழந்து கிடந்தான். உணர்விழந்து கிடந்தது தரையில் புரண்டிருந்த மங்கையா அல்லது அவளை பார்த்து பிரம்மை பிடித்து நின்றுவிட்ட பாண்டிய நாட்டின் அந்த வாலிப வீரனா என்பதை ஊகிக்க முடியாத கடல் நண்டுகள் சில அந்த பாவை மீதும் மற்றும் சில இளஞ்செழியனின் கால்கள் மீதும் ஏறி ஏறி சென்று பார்த்து உண்மையை ஊகிக்க முடியாததால் அப்புறம் நகர்ந்து கொண்டிருந்தன. இருவரின் உணர்விழந்தது யார் என்பது நிர்ணயிக்க முடியாது என்பதை பறைசாற்றுவன போல தூரத்தே நங்கூரம் பாய்ச்சி நின்ற மரக்கலங்கள் தங்கள் உடல்களை இப்படியும் அப்படியுமாக அசைத்து கொண்டிருந்ததன்றி அந்த பறைசாற்றலுக்கு கைதொட்டி தாளம் போடுவன போல் பாய்மரத் தூண்களில் இருந்த கொடிகள் காற்றில் பலமாய் படபடவென அடித்துக் கொண்டன. மந்திரத்தை மந்திரத்தால் தான் எடுக்க முடியும். அதை எடுக்கும் நேரமும் வந்துவிட்டது என்பதை நிரூபிக்க இஷ்டப்பட்ட வானவெளி நான்மீன் எனப்பட்ட அசுவினி நட்சத்திர கூட்டத்தையும் கோன்மீன் எனப்பட்ட செவ்வாய் புதன் முதலிய கிரகங்களையும் மெல்ல மெல்ல ஒன்று திரட்டி இளஞ்செழியன் மனோநிலையை அந்த அழகியின் மாயாசக்தியிலிருந்து விடுவிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது. விண்ணின் இஷ்டப்படி விதி வகுக்கப்படுகிறது, நட்சத்திரங்களின் அசைவுக்கு தகுந்தபடி மனித வாழ்க்கை இயங்குகிறது என்று கூறும் சோதிர சாத்திரத்தை மெய்ப்பிக்கவே அன்று கரையோரம் ஒதுங்கினவளே போல அதுவரை தரையில் அடியோடு உணர்வற்றிக் கிடந்த அந்த பேரழகியும் அசுவினியும் செவ்வாயும் புதனும் ஒளிவிடத் துவங்கிய அந்த நேரத்தில் இளஞ்செழியன் மனத்தை கட்டுப்படுத்தியிருந்த மந்திரக் கனையை மெல்ல அவிழ்க்கவும் அவன் உணர்ச்சிகளை மெல்ல மெல்ல அவனுக்கு தொரும்ப அளிக்கவும் தன் பூவுடலை லேசாக ஒரு முறை அசைத்தாள். அந்த ஓர் அசைவு இளஞ்செழியன் இதயக்கட்டை அவிழ்த்து அவனை இந்த உலகத்துக்குள் கொண்டு வந்து விட்டதால் கடலின் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உதவாமல் அவளை உற்று பார்த்து கொண்டு நேரத்தை அனாவசியமாக வீணாக்கிக் கொண்டிருந்த தன் மதியீனத்தை நினைத்து பெரிதும் வியந்த அந்த வாலிப வீரன் சட்டென்று உட்கார்ந்து அவள் மூக்கில் விரலை வைத்து பார்த்தான். நாசியிலிருந்து சுவாசம் நிதானமாகவும் ஒரே சீராகவும் வந்து கொண்டிருந்ததால் அந்த பெண் கடலில் எந்த காரணத்தால் விழுந்திருந்தாலும் நீரை அதிகமாக குடிக்கவில்லை என்பதை தீர்மானித்துக் கொண்ட சோழர் படையின் உபத்தலைவன் அவள் இடது கை தழுவியிருந்த மரக்கட்டையின் நீளத்தையும் பரிமாணத்தையும் கண்டு அவள் உயிரோடு தப்பி வந்த காரணத்தையும் அலசி பார்த்தான். இங்கோ புயலில் சிக்கி இடிவிழுந்த கப்பலில் இருந்த அடிக்கட்டை இவள் கையில் அகப்பட்டிருக்கிறது. அதை தழுவி கிடந்த இவளை அலைகள் கரை சேர்த்திருக்கின்றன என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட இளஞ்செழியன் ஒரு வினாடி அலை மோதிக் கொண்டிருந்த கரையின் மற்ற இடங்களிலும் கண்களை ஓடவிட்டு கரையோரத்தை ஒதுங்கி கிடந்த பல துண்டு பலகைகளையும் கிழிந்த சின்னஞ்சிறு பாய்மர சீலை ஒன்றையும் கவனித்த பின் தன் ஊகம் சரியானதுதான் என்ற முடிவுக்கு முதலில் வந்தார். இடிவிழுந்து கப்பல் உடைந்ததால் கலங்கரை விளக்க காவலருக்கும் தூரத்தே நங்கூரம் பாய்ச்சியுள்ள மரக்கலங்களுக்கும் தெரிந்திருக்காவிட்டாலும் அன்றாட மீன்பிடிக்க நெடுந்தூரம் கடலோடு மீனவராவது செய்தி கொண்டு வந்திருப்பார்களே. அப்படியும் ஒரு செய்தியும் காணோமே. யாருக்கும் தெரியாமல் காவிரி பூம்பட்டினத்துக்கு அருகில் ஒரு கப்பல் எப்படி சுக்குநூறாக போயிருக்க முடியும்? தவிர வானவெளியில் மேகம் சிறிது கூட இல்லாமல் இருக்க அருகே ஒரு காத தூரத்திற்கு இடி எப்படி ஏற்பட முடியும் என்று ஏதேதோ யோசித்த இளஞ்செழியன் அந்த கேள்விகளுக்கு ஏதும் விடை காணாததால் அந்த பெண்ணை தூக்கி சென்று அவளை சுயநிலைக்கு கொண்டு வந்த பின்பு மீதி விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்ற உத்தேசத்தோடு அவளை எடுத்து செல்ல முனைந்து உதவிக்கு யாராவது ஆட்களை கூப்பிடலாம் என்று கரை பகுதிக்காக கண்களை செலுத்தினான். இரண்டாம் ஜாமம் அதிகமாக ஏறிவிட்டதால் கூப்பிடும் தூரத்தில் ஜன நடமாட்டம் ஏதும் இல்லை. யவன காவலர்களின் இரண்டாம் ஜாம மேற்பார்வை கூட அநேகமாக முடிந்து விட்டதால் அவர்கள் கோட்டை வாயிலுக்குள் நுழைந்து ஊருக்குள் செல்வதை சாரி சாரியாக சென்ற பந்தங்கள் நிரூபித்தமையால் அவர்களை கூப்பிடவும் வழியில்லாமல் மாமலை அணைந்த கொன்மு போலவும் தாய்முளை தழுவிய குழவி போலவும் அதாவது கரிய மலையை அணைந்த விண்ணை போலவும் தாயின் மார்பகத்தை ஆசையோடு தழுவும் குழந்தையைப் போலவும் கடலை கலந்து நின்றது காவிரி என்று பட்டினப்பாலை ஆசிரியர் வியப்பது போல் பெரும் புனலோடு கடலில் கலந்த காவிரியின் சங்கம துறைக்கு அருகே அந்த பெண் ஒதுங்கி கிடந்தாலும் காவிரியின் அகலத்தின் காரணமாக எட்டவே போய்க் கொண்டிருந்த படகுகளையும் குரல் கொடுத்து அழைக்க மார்க்கமில்லாது போயிற்று இளஞ்செழியனுக்கு. இப்படி எந்த வழியும் கிட்டாது போனதாலும் அதிக நேரம் நீரிலே அவளை நிற்கதியாக தவிக்க விட்டிருப்பது வீரனுக்கு அழகல்ல என்ற உணர்ச்சியாலும் வேளிற்குல மகளை தவிர வேறு எந்த பெண்ணையும் தொடக்கூடிய இஷ்டப்படாத இளஞ்செழியனின் வலிய கரங்கள் மெல்ல அவளை தரையிலிருந்து தூக்கின. நல்ல அழகிய தோற்றமும் கட்டான சரீரமும் படைத்த அந்த பெண் தூக்குவதற்கு அத்தனை லேசாக இருப்பாள் என்று முதலில் நினைக்காத இளஞ்செழியன் போக போக அவள் மிக லேசாக இருப்பதைக் கண்டு இத்தகைய ஒரு சொர்ண சிலை எப்படி பஞ்சு போல் இருக்க முடியும் என்று நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டே அவளை கைகளில் தாங்கி தூரத்தை தெரிந்த கோட்டை கதவை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து சென்றான். மழை பெய்து மண்ணை குளிர வைக்க வேண்டிய ஆவணி மாதத்தில் மழையோ குளிரோ இல்லை என்றாலும் கைகளிலே தூக்கிச் சென்ற அந்த பெண்ணின் நனைந்த உடையிலிருந்த தண்ணீர் அவன் இதயத்துக்கு அருகே வழிந்து ஓடியதாலும் அவன் கால்கள் நடந்த அதிர்ச்சியால் அவன் மார்பிலே புதைந்த அவள் அங்கலாவன் எங்களின் அசைவால் ஏற்பட்ட உணர்ச்சிகளின் வேகத்தாலும் அந்த பெண்ணின் சரீரத்தின் மென்மை உள்ளத்தே கிளப்பிவிட்ட எத்தனை எத்தனையோ தடுமாற்றங்களாலும் இளஞ்செழியனின் உறுதியான கால்கள் கூட சற்று தடுமாற்றத்துடனேயே நடந்து சென்றன. பந்தங்களின் வெளிச்சம் அதிகம் இல்லாது இருந்தாலும் கையில் கிடந்த அந்த பெண் சாமான்யமான அழகுள்ளவள் அல்ல என்பதை அவளை தூக்க முன்பாகவே அறிந்திருந்த இளஞ்செழியனின் இதயத்தில் அவளை கரங்களில் தாங்கி சென்ற அந்த நேரத்தில் வேறு ஒரு பயமும் கலந்து கொண்டது. பயம் என்னும் கத்தியால் கிழிக்கப்பட்ட மாயத்திரைக்குள் இருந்து தலையை அவன் இதயத்துக்குள் நீட்டினாள் வேளிற்குல பேராழகி. வேளிற்குல மங்கையின் எழில் உருவம் மீண்டும் இதயத்துக்குள் துளிர்த்ததும் தான் இருந்த நிலையை பற்றி ஓரளவு சங்கடத்துக்கும் கிளிக்கும் உள்ளான இளஞ்செழியன் நடையை சிறிது தளர்த்தி கோட்டை வழியை ஒருமுறை நோக்கினார். கோட்டையின் பிரதான வாயிலாக கிழக்கு வாயிலில் சென்றால் யவன காவலர்கள் கண்களில் இருந்தோ அல்லது தன் படை வீரர்கள் பார்வையிலிருந்தோ தப்ப முடியாது என்பதை புரிந்து கொண்ட அந்த பாண்டிய நாட்டு வீரன் தான் ஒரு மங்கையை நள்ளிரவில் தூக்கி சென்ற விஷயம் வேளிற்குளத்து அழகிக்கு தெரிந்தால் தன் மேல் அவளுக்கு ஏற்கனவே உள்ள வெறுப்பு பதின் மடங்காகிவிடும் என்பதையும் பிறகு அவளை எந்த காலத்திலும் அடைவது அடியோடு சாத்தியமில்லாது போய்விடும் என்பதையும் நினைத்து பார்த்து யார் கண்ணிலும் படாமல் ஊருக்குள் நுழைவதுதான் இதற்கு வழி என்று தீர்மானித்துக் கொண்டு கரையோர இருளிலேயே நடந்து கோட்டையின் வடபுறத்திலிருந்த திட்டி வாசலுக்குள் நுழைந்து வேகமாக ஊருக்குள் சென்றான். திட்டி வாசலில் பெரும் காவல் இல்லை என்றாலும் அங்கிருந்த 10-15 காவலரும் சொட்ட சொட்ட நனைந்த ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு உதவி படை தலைவன் வெகு வேகமாக உள்ளே நுழைந்து சென்றதை கண்டதும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோடு சற்று கேலியாகவும் கூட பார்த்து கொண்டார்கள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.